மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24-43 முடியும். இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு ஓமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவையெல்லோர் கேட்கட்டும்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான இறை பகிர்வின் நேரத்திலே உங்கள் அனைவரையும் இப்படியாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நிறைய பேர் நீங்கள் பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஒரு நல்ல உள்ளத்தை வெளிப்படுத்தக்கூடிய, எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுனால நான் சொல்லலை, அது ஒரு நல்ல உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் அதை நாங்கள் பாராட்டுகிறோம். அதை நீங்கள் வார்த்தையின் மீது இருக்கிற தாகத்தை, வார்த்தையின் மீது இருக்கிற அந்த மாற்றத்திற்கான அடையாளத்தை இப்படியாக வெளிப்படுத்துகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சிறு பிள்ளைகள் அவ்வப்பொழுது அலைபேசியில் அவங்க தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, மெசேஜ் போடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் முடிவுன்னு சொல்லலை, சொல்ல வரலை. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட இறைவார்த்தை என்னென்றைக்குமே ஒளியாது பாருங்களேன். எப்போவுமே அது நம்ம கையில் தான் இருக்கிறது. இதற்கு ஒரு ஆள் நமக்கு எப்போவுமே கடவுள் வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் கடவுள் கொடுக்குறார். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த காலத்தை எல்லாம் நம்ம சில வேளைகளில் கடந்து நிற்கிற போது நாம் இறைவார்த்தையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆ, அவங்க போயிட்டாங்க, அப்போ இனிமேல் அந்த சாமியார் வரல, இனிமேல் நான் வந்து பைபிள் பக்கம் திரும்ப மாட்டேன், நான் பூசை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. மனிதர்களை சார்ந்து நம்ம என்றைக்கும் ஓடுறதில்லை, கடவுளை சார்ந்த பிள்ளைகளாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கூட ஒரு ரெண்டு பிள்ளைங்க ஃபோன் பண்ணி பெங்களூர்லேருந்து பேசினாங்க, குட்டி பிள்ளைங்க. அதுங்களுக்கு ஒரு ஆசை ஃபாதர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதனால் ஃபோன் அடித்து பேசிட்டு அந்த குட்டி பிள்ளை ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறாங்க, தம்பி அன்னார் வந்து ஆறாம் கிளாஸ் படிக்கிறாரு, ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் போயிட்டாங்க. ஆமாம், ரெண்டாம் கிளாஸ். அவங்க வந்து ரிடில் போடுறாங்க, எனக்கு விடுகதை போடுறாங்க. இட் கேன் ஃப்ளை பட் நோ விங்ஸ், இட் கேன் ஃப்ளை பட் நோ விங்ஸ், இட் கேன் க்ரை பட் நோ ஐஸ். உங்களுக்கு தெரியுதா? நான் இன்றைக்கி முக்கியமாக ரெண்டு மீட்டிங் முடிச்சுட்டு, முக்கியமாக என்னுடைய சர்மன் ப்ரிப்பரேஷனில் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கும் போது அவங்க அழைப்பு கொடுத்து இந்த அன்பு குழந்தைகள் ரெடில் போடுறாங்க. அன்னார் வேற ஒரு ரெடில் போட்டார், தங்கச்சி இந்த ரெடில் இந்த விடுகதையை போட்டாங்க. இட் கேன் ஃப்ளை நோ விங்ஸ், இட் கேன் க்ரை நோ ஐஸ். என்னுடைய மரமண்டைக்கு அதெல்லாம் புரியல. நானும் யோசித்து யோசித்து பார்த்து, எனக்கு இங்கே வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால மூளை ரொம்ப யோசிக்க முடியல. அப்புறம் அந்த குட்டி பாப்பா சொன்னாங்க, க்ளவுட்ஸ் அப்படின்னாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த இந்த ஃபாதரோட பேசணும். அப்போ எப்படி ஒரு குருவானவரோடு அவங்க வந்து இப்படி ஐக்கியப்படுறாங்க, அப்போ அந்த வார்த்தையினுடைய ஆழம் பாருங்கள், ஐக்கியப்பட வைக்கிறது. இந்த ஐக்கியத்தில் தான் ஆண்டவருடைய அன்பு விளங்குது. இந்த ஐக்கியம் பாருங்கள், இந்த ஐக்கியம் இந்த ஒன்றிப்பு அப்படிங்கிறதுல தான் அன்பு உறவு இருக்குது, ஆண்டவருடைய ஆன்மீகமே இருக்குது. ஆண்டவர் சொல்கிற, நாமெல்லாம் பேசுகிற ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இறையியல் தியாலஜி எங்கே இருக்குன்னா இதில் தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நற்செய்தியாக முதல் வாசகமாக இரண்டாவது வாசகமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், வார்த்தையை படிச்சுட்டு வாழ்க்கையை வேறாக வச்சுக்கக்கூடாது, வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றா இணைஞ்சு போகணும். அதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். தோற்றுப்போவதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் நம்ம வெற்றியின் பாதையில் போகணுங்கிற ஆசையாவது வேணும். அதனால தான் சொல்கிறோம், பைபிளை நீங்கள் எடுத்து படிங்க, படிக்கணும். படிக்கிற போது ஆசையை உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் பெருகும். ஒரு மகன் கேள்வி கேட்டிருந்தார், ஒரு மகன் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கன்ஃபரண்ட் பண்ணியிருந்தார். நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாருன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தேன், நீ ஆலயத்திற்குள்ளே வருகிற போது உன்னுடைய அறிவை செருப்பை கலட்டி வெளியில் வர்றது மாதிரி உன்னுடைய அறிவையும் வெளியில் விட்டுட்டு தான் வரணும்னு சொல்லியிருந்த அந்த வாக்கியம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிருத்திருந்தார். நான் எங்கேயோ படித்த ஞாபகம், அதை பற்றி நான் சொன்னேன். அது தவறாக இருந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லலை, ஆல்பர்ட் ஃபாதர் சொன்னதுன்னு வச்சுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், விஷயம் நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகே, ஐ அக்செப்ட். அது எனக்கு ஒரு புத்தகத்தில் நான் படித்தது, அதை வைத்து தான் நான் அதை பல இடத்துல கோட் பண்ணேன். யாரும் என்னை இது சொல்லலைன்னு சொல்லலை, ஒருவேளை நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அதனுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நம்ம என்னத்தை சொல்ல வருகிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது தான் நம்மளுடைய நோக்கம். அதில் பயணிக்காமல் நம்ம வேறெங்கேயும் பயணிக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நம்ம சொல்ல வர கருத்தை உள்ளே பயணிக்காமல் வேறு சில தளத்தில் பிசாசு நம்மளை கொண்டு போய் வச்சுருவான். அது நம்ம நம்மளை வந்து ஆண்டவருடைய தளத்திலேருந்து வெளியில் கொண்டு போயிடும். இப்போது வாசிச்சிக்கப்பட்ட நற்செய்தியில் ஆண்டவர் ஓமையை விளக்கி காட்டுறார் பாருங்களேன். அதில் ஒரு ஓமையினுடைய வெளிப்பாடு வருது. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஃபாதர் அந்த ஓ இதில் இயேசு சாமி சொல்கிறாரில்ல ஒரு அம்மா மாவு பிசைஞ்சு வச்சாங்கன்னு, அது என்னத்துக்கு ஃபாதர் பிசைஞ்சு வச்சார்? அது இது சப்பாத்தி சுடுறதுக்காகவா ரொட்டி சுடுறதுக்காகவா ஃபாதர்? அதை பற்றி ஒன்றும் விளக்கமாக சொல்லலையே அப்படின்னு கேட்டப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம்? இப்படி தான் எதில் நம்ம எதை சிந்திக்கணுமோ அதை விட்டுட்டு அங்கே எதுக்காக இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிற மரியாள் மாதா அம்மா வெளியே வந்து மரியாளும் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க. இதுதான் செய்தி. இயேசுக்கு செய்தி சொல்லப்படுது. இயேசு கேட்குறாரு, யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு நற்செய்தியில் மூன்று நற்செய்தி ஒத்தமைவு நற்செய்தி மாத்தையும் மார்க் லூக்கா ஒன்று ஒன்றுலேயும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மூணுலேயுமே இந்த பகுதி வரும். ஒன்றில் இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுவார், இன்னொன்றில் வந்தவரை பார்த்து சொல்ல வந்த செய்தி சொல்ல வந்தவரை பார்த்து சொல்லுவார், இன்னொன்றில் அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்லுவார். இதில் எது உண்மை? நாம் இந்த மாதிரி அதில் ஒன்று ஒன்றுலேயும் அர்த்தம் இருக்குது. அப்போ எது உண்மைன்னா எந்த செய்திக்குள்ளே நம்ம போகணுன்னா மாதாவை வந்து அம்மாவை வந்து அவர் புறக்கணிச்சிட்டாருன்னு நிறைய பேர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. மாதாவை பற்றியா, யார் என் தாயின்னு கேட்டுட்டார் பற்றியா, நீ தான் தாய் தாயின்னு ஓடுற, தூக்கி குப்பையில் போட்டுட்டு இயேசுவை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி இயேசுவை ஹைலைட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு குறுக்குத்தனமானன்னு சொல்லலாம், இல்லை கிறுக்குத்தனமானன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். கூவன் போட்டாலும் ரைட்டாக இருக்கும், கீ போட்டாலும் ரைட்டாக இருக்கும். இதை வந்து ஆர்கியூ பண்ணுற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. அங்கே என்னத்துக்கு கடவுள் இயேசு அதை சொன்னார், அதுதான் உண்மையாக ட்ராவல் பண்ணுற அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற விதம். அங்கே என்ன இதுக்கு இயேசு சொன்னார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவங்க எனக்கு தாய் மாதிரிடா அப்படின்ட்டார். சகோதர மாதிரி நீதும், நீ சகோதரனாக பிறக்கலைனாலும் நீ என் சகோதரன் தான், நீ என் தாய் மாதிரின்னு சொல்லி எவ்வளோ தூரம் நம்மளெல்லாம் உயர்த்தி இருக்கிறாரு பாருங்கள். ஒரு இடத்துல திருமுழுக்கு யோவானுட ஒட்டி சொல்லுவார், யார் இறை ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறீங்களோ அவங்க திருமுழுக்கு யோவான் தான் இந்த இதுலேயே பிறப்பிலேயே மிக சிறப்பான பிறப்பு எடுத்தவர், அவரை விட நீங்கள் மேலானவங்கன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை தாண்டி அப்போது திருமுழுக்கு யோவானை தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்கிறது அர்த்தமா? அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம எந்த சிந்தனை கருப்பொருளுக்குள்ளே போகணுமோ அதை போக விடாதபடி பிசாசு நம்மளை என்ன செய்யுது, அறிவு களஞ்சியத்தை அள்ளி வச்சு நம்மளை நிர்மூலமாக்குது. இன்றைக்கி நமக்கு சத்துள்ள பொருள் நல்லது தாங்க, அதுக்காக அந்த சத்துள்ள பொருளை அள்ளி 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 சாப்பிடலாமா? ஒரு பையனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வீங்கிருச்சு, அங்கங்கே தொங்குது, அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போனாங்க. அப்போ கேட்டேன், என்ன அப்படி எதுக்காக இப்படி அப்படின்னு. அவங்க தாய் தப்ப பாசத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹார்லிக்ஸு போன்விட்டா இது நன்மை விற்கிது இல்லைங்களா டப்பாவில் போட்டு அதெல்லாம் அதெல்லாம் வாங்கி அள்ளி கொடுத்துட்டாங்க. நிறையா புள்ள பலனாக இருக்கணும், பலனை புள்ள நல்லா சாப்பிட்டுச்சு, ஆனால் அதுக்கான வேலை இல்லை, ஓடி விளையாடலை, அதனால் அங்கங்கே என்ன ஆகிடுச்சு, அதனுடைய வளர்ச்சி இவங்க எதிர்பாராத விதமாக வந்துடுச்சு. அப்போ போய் அதெல்லாம் அவங்க அந்த கொழுப்பெல்லாம் ஆப்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம். பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை, அதே போல தான் அறிவு அளவோடு நம்ம வச்சு ஆண்டவரை துதிக்கணும். இப்போ இந்த மாதிரியான சில கேள்விகள் எல்லாம் தவறு என்று சொல்ல முடியாது, ஆனால் அது தேவையா என்பது தான் அடிப்படையான கேள்வி. ஒரு மகன் கேட்டிருந்தார், அவர் என்னுடைய இதில் மெசேஜ் போட்டிருந்தார், நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் பிரசங்கத்தில் சொன்னீங்க, பிரச்சனையை வந்து நீ கையாளும் போது ஒருத்தர் வந்து பிரச்சனையில் இருக்கிறார், நீ வந்து அந்த பிரச்சனையில் இருக்கிறவரை போய் தொடாத. நான் அப்படி தான் சொன்னேன், அது உண்மை தான். அதாவது ஃபேன் தான் பிரச்சனை, நம்ம போய் ஃபேனையாக சுற்றுறோம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னேன். நம்ம போய் என்ன செய்கிறோம், சுவிட்சை போடுறோம். உன் மகன் பிரச்சனை, உன் மகள் பிரச்சனை அப்படின்னா நீ என்ன செய்யாத, உன் மகனை போய் நீ போய் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது சுவிட்சு போடணும், அவ்வளோதான். நம்ம ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தினோம்னா நமக்கு பதில் கிடைக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மகனுக்கு அதில் தான் ஒரு சந்தேகம், நீ இப்படி ஒரு இடத்துல சொல்லிட்ட, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிற, நீங்கள் சொன்னீங்க ஃபாதர், என்ன சொன்னீங்கன்னா அந்த நபர் ஆண்டவரை நோக்கி கை உயர்த்தலைன்னா அவர் மீட்படைய முடியாது, அவர் ஆண்டவருடைய இரக்கத்தை காண முடியாது அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நான் எப்படி ஜெபிக்கட்டும்னு அவர் என்கிட்ட கேட்குறார். இன்றைக்கி அதுக்கு தான் இன்றைக்கி விடை கொடுக்குறபடியாக நமக்கு அருமையான வாசகங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம ஜெபிக்கணுங்கிறது தான் உண்மை, அதை தான் நம்ம சொல்கிறோம். எது உன்னால் மாற்றப்பட முடியலையோ, அசிசியார் அப்படி தான் ஜெபிக்கிறார், மாற்ற இயலாததை ஏற்றுக்கொள்கிறார், அவ்வளோதான். அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நாம் பிரச்சனையை போய் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜெபம் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். ஆண்டவருடைய வேலை என்னென்னா அவனை முட்டிக்கால் போட வைப்பார். ப்ரைஸ் தி லார்ட். நாம் செய்ய வேண்டியதை செய்கிற போது கடவுள் விளைய செய்வார். நான் என்ன சொல்கிறேன், விளைய செய்கிறதை போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்காத, விதைச்சிட்டு போயிட்டே இரு. நீ என்ன விதைக்கணும், ஜெபத்தை விதைக்கணும், கண்ணீரை விதைக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி அதை விதைச்சிட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் எங்கே முட்டிக்கால் போடணும் போட வைப்பார். அந்த நபர் போடணும், போட வைப்பார். போட்டால் அவனுக்கு விடுதலை. அதுக்கு யூதாஸ் இஸ்காரியத்து பாருங்கள், ஆண்டவர் பேசாமல் இருந்தாரா, சீடர்கள் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? எல்லாரும் சொன்னாங்க, அவன் கடைசியில் முட்டிக்கால் போடலை. அவன் ஆண்டவருக்கு முன்னாடி அவன் தன்னை கையளிக்கலை, ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை இணங்கி போகலை. அவர் ஒரு புது திட்டத்தை வச்சார், அழிவு. இந்த சைடு பாருங்கள், அகுஸ்தினார் என்கிற ஒரு பெரிய மனுஷன் நம்ம அடையாளமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அவங்களுடைய அம்மா மோனிகா அம்மா எத்தனை ஆண்டுகள், 18 ஆண்டுகளாக அழுகுறாங்க தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக. இவர் எப்படிப்பட்டவர்னா, மோசத்துலேயும் மோசம், ரொம்ப மோசமானவர். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் போய் படித்து பாருங்கள். அவர் வாழ தகுதி இல்லாத நிலையிலெல்லாம் வாழ்ந்தவர். அவர் ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறார், கோயிலுக்குள்ளே போகிறார். எதாச்சும் சும்மா தான் போகிறார், அங்கே ஒரு சும்மா ஃப்ரீ டைம் கிடைக்குது, அங்கே கோயிலுக்குள்ளே சும்மா அப்படி பார்க்கலான்னு போகிறார். அங்கே தான் ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவர் பைபிள் எடுத்து வாசிக்கிறார், முழங்கால் போட்டார், முடிஞ்சிச்சு கதை. அதோடு அவர் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே வந்துட்டார். தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம வந்து இது செய்யணுமோ அது செய்யணும், நீ முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கணும், அவ்வளோதான். நம்ம சொல்கிற பாயிண்டாக தான் தெளிவாக நான் சொல்லுகிறேன். அந்த சகோதரர் பார்ப்பாங்கன்னு தெரியும், குழம்பிக்கொள்ளக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த சகோதரர் எனக்கு மெசேஜ் போட்டது குறித்து நான் கவலைப்படலை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோருக்கும் இந்த விளக்கங்களை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ நம்ம எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். நம்ம போய் ஒருத்தனை மனமாற வைக்கணும் தேவையில்லை. இன்றைக்கி அவிழா இன்றைக்கி குழந்தை தரிசமாக பேட்டர்ன் செயின்ட் எதுக்குன்னா, நச்செய்தி அறிவிப்புக்கு ஒரு பெரிய பாதுகாவலியாக வச்சுருக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர் அவரும் பாதுகாவலர், இவங்க நச்செய்தி அறிவிப்புக்கு இவங்க பாதுகாவலி. எப்படி அப்படின்னா, இவர் ஊரெல்லாம் போய் 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 மணி அடித்து கேட்டகிசம் சொல்லி கொடுத்து மக்களை ஆண்டவர் பக்கம் எழுத்துட்டு வந்தார். இந்த குழந்தை தரிசமாக என்ன பண்ணாங்க, 4 செவத்துக்குள்ளே தங்களை அடைச்சி கொண்டாங்க, அவ்வளோதான். இவங்க இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன செய்தாங்க, தன்னுடைய வேதனை பாடுகளை எல்லாம் ஆண்டவருடைய பேரால் யாருக்கோ கொடுத்துட்டே இருந்தாங்க. இவங்க அவரை போலவே அநேகம் பேரை மனமாற்றினாங்கன்னு திருச்சபை சொல்லிக் கொடுக்குது. அப்படின்னா நம்ம ஜெபத்திற்கு வல்லமை உண்டு அப்படிங்கிறத நம்புகிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இதெல்லாம் எங்கே சொல்லி கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்மளுடைய திரு அவை வழியாக, திரு அவையில் இருக்கக்கூடிய சோர்சஸ் வழியாக, பலவிதமான ஆதாரங்கள் வழியாக. இன்றைக்கி முதல் வாசகத்தில் இந்த 3 வாசகத்தை நீங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது, முதல் வாசகம் பாருங்கள், தந்தையை பற்றி பேசுகிறது. தந்தையினுடைய நிலை என்ன, தந்தை எப்படிப்பட்டவராக இருக்கிறார். முதல் வாசகத்தை பாருங்கள், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை, நீர் கருத்தாக இருக்கிறீர் எல்லாவற்றின் மீதும், முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை. அப்பா எப்படிப்பட்டவர், த குவாலிட்டி ஆஃப் த ஃபாதர். உமது ஆற்றலே நீதியின் ஊற்று, அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை, அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது உம்முடைய அந்த அன்பு. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். பார்த்தீங்களா, மனுஷன் எப்போ கடவுளுடைய அந்த வல்லமையை நினைச்சு அவன் சந்தேகப்படுறானோ அப்போ ஆற்றலை காட்டுறாரு. செருக்குற்று போரை அடக்குறாரு. ஆற்றல் மிக்கவராக இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறாரு. ஆற்றல் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, கண்ணாமுன்னானு தீர்ப்பு கொடுக்கறது இல்லை, கனிவோடு தீர்ப்பு வழங்கு. அப்போ கடவுளுடைய அந்த குவாலிட்டி பார்த்தீங்களா, குவாலிட்டி ஆஃப் த ஃபாதர். அப்போ தந்தை யார், எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு முதல் வாசகம் விளக்குது. அப்போ 2வது வாசகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, தூயாவி யார், தூயாவி என்ன செய்கிறாரு, வலுவற்ற நிலையில் அவர் நமக்கு துணை நிற்கிறாரு, பரிந்து பேசுகிறாரு. கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்கள், கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இதுதான் தூயாவியினுடைய ஒரு அடிப்படையான செயல்பாடு. 3வது வாசகத்தில் போய் பாருங்கள், இயேசுசாமியை பற்றி பேசுது. இயேசுசாமியை பற்றி டைரெக்டாக பேசலை, இயேசுவினுடைய இன்னொரு அடையாளமான அடையாளத்தை இயேசுவே பேசுகிறத இந்த நற்செய்தி சொல்லுது. அதை தான் பல ஓமை வாயிலாக விளக்குறாரு, விண்ணரசு 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 அப்படின்னு, த கிங்டம் ஆஃப் காட். அப்போது கிறிஸ்துவினுடைய அரசு, கிறிஸ்துவினுடைய அரசு தான் இறை அரசு, விண் அரசு. ஒரு சாமியார் இறையரப்பை இப்படி போதிச்சிக்கிட்டே இருந்தாராம் பாருங்கள். அவர் மைக்கை இப்படி எடுத்து வச்சு பிரசங்கம் ஆரம்பித்தாராம். அவருக்கு அந்த இறையரசை பற்றி சொல்லணும், அதான் அன்னைக்கு பிரசங்கம். இறையரசு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அடுத்த வாரத்தை சொன்னாராம். மைக் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே திருப்பி மைக்கெல்லாம் சரி பண்ணிவிட்டு திருப்பி இறையரசு அப்படின்னாரு. திருப்பி மைக் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே அந்த மைக்கு போட்டுட்டு இருந்த பையன் மேலே ஏறி வந்து நல்லா அந்த லீடெல்லாம் நல்லா திருவி, ஹலோ இறையரசு எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம் அப்படின்னாலும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது இறையரசுனா என்ன அப்படின்னு. இறையரசுன்னா யார் பேரோ வச்சுருப்பாங்க போல இருக்குங்க. இந்த நிறைய பேருக்கு இந்த சர்வ சாமி சித்தம்னு வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் இந்த ஆங்கிலோண்டியன் ஃபா சாமியெல்லாம் வந்து இருப்பாங்க, இருந்தாங்க மிஷன் பிளேஸ் இது. அப்போ குழந்தைய கூட்டி போய் பேர் வைக்க சொன்னாங்கலாம். அந்த சாமிக்கு வந்து என்ன பேர், குழந்தைக்கு என்ன பேர் அப்படின்னாராம். சாமி சித்தம் அப்படின்னாங்களாம். சாமி சித்தம்னா என்ன, சாமி விருப்பத்து போல் ஏதாவது பேர் வச்சு விடுனாங்களாம். அவர் என்ன நினச்சிக்கிட்டா, சாமி சித்தம் அப்படின்னு பேர் வச்சு விட்டாராம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பல நேரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். அதுக்கு தான் தூய ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த முதல் இந்த நற்செய்தி வாசகம் இவ்வளோ பெருசாக சாமியார் வாசிக்கிறாருன்னு நீங்கள் திட்டி தீர்த்துருக்கலாம். சில நேரத்தில் பெரிய வாசகம் வாசிக்கும் போது இங்கே குறுகிய வாசகமும் கொடுத்துருக்கு. நாம் அதை வாசிக்கிறதில்ல, அட்லீஸ்ட் இப்போயாவது முழுசாக கேட்போமே. அப்போ தான் வந்து சில பேர் அப்படியே நம்மளை முறப்பாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வாசிப்பேன், நீ வாசிக்கிறியா அப்படின்னு. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பூசை அந்த இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தின்னு சொல்லிவிட்டு சாமியார் இப்படி குடிஞ்சு நிமிடுறதுக்குள்ளாடி பார்த்தா முக்காவாசி பேர் உட்காந்துருவாங்க. அட போயா இடம் கிடைக்காது அப்படின்னு. பாருங்கள், அப்போ கூட நமக்கு நின்று அதை நிறைவு செய்ய நம்மெல்லாம் வேறு ஒரு உலகத்துக்குள்ளே வாழ பழகிக்கொண்டோம். நம்ம வி ஆர் நாட் நார்மல். அதனால தான் ஆண்டவர் நம்மளை நார்மல் ஆக்கிறதுக்கு கொரோனா ஊசி போடுறார். இப்போ கொரோனாங்கிற ஒரு டெஸ்டிங் இங்கே நடக்குது. ஒரு புறம் கொரோனாவினுடைய தாண்டவம் வேதனையான காரியங்கள், இன்னொரு புறம் ஆண்டவருக்கு மகிமையான காரியங்கள். என்ன அருங்குடையை பொறுத்த வரைக்கும் அருங்க கொரோனா வந்ததுலேருந்து எல்லாம் நன்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் ஃபாதர் தீபுன்னு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா கெட்டதுன்னு என்னால் சொல்லவே முடியல சாமின்னு நான் சொன்னேன். அதனால் உடனே போர்க்கொடி தூக்கிடாதீங்க. அது பொதுவான கருத்து இல்லை, இது ஒரு தனிப்பட்ட கருத்து தான். அப்போ பாருங்கள், அந்த நற்செய்தியினுடைய அந்த முதல் மூன்று வாசகத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குற போது தந்தை மகன் தூய் ஆவிங்கிற ஆழமான அடையாளம் இன்றைக்கி வெளிப்படுத்தப்பட்டிருக்குது மூன்று வாசகத்தில். அப்போ இந்த மூன்று பேரும் செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். தந்தை எப்படியெல்லாம் செயல்படுறாரு, தூயாவி எப்படி செயல்படுறாரு, இயேசு சாமி எப்படி செயல்படுறாரு, யாருக்காக, இந்த விண்ணரசுக்காக தான். தந்தை சொன்னார், போய் யூ பில்ட் த கிங்டம் ஆஃப் மை செல்ஃப், என்னுடைய கிங்டத்தை நீ உருவாக்கிட்டு வா. அந்த கிங்டம் எப்படி உருவாக்கப்படணும் உங்களுக்கு தெரியும், இயேசு என்னென்ன செய்தார். அதுதான் இயேசு சாமி சொன்னார், விண்ணரசு நீ நினைக்கிற மாதிரி வெளியிலலாம் இல்லைப்பா, உனக்குள்ளே இருக்குது. இட் இஸ் வித்இன் யூ, இட் இஸ் அமங் யூ, உங்களுக்கு மத்தியில் இருக்குதுன்னாரு. இன்னைக்கு நம்ம அதனால தான் இயேசுசாமி சொன்னார், நீ வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து கடவுள் கடைசியில் தீர்ப்பிட போகிறான்னு நினைக்காத, எல்லாம் நீயே உன் தீர்ப்பை எழுதிக்கிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். நான் வந்து உனக்கு தீர்ப்பு எழுத போகிறேன்னு நினைக்காத, நீயே உன் தீர்ப்பை எழுதி கொண்டு இருக்கிறாய். அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் நானும் விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் வேதத்தினுடைய பக்கங்கள் என்ன சொல்லுகிறது, ஒற்றுமையின் அடையாளத்தை சொல்லுது. அந்த ஒற்றுமையினுடைய ஆழம், குடும்பத்தில் ஒற்றுமை. இப்போ தந்தை மகன் தூயாவி பிரித்து பார்க்க முடியாது. சில பேருக்கு சந்தேகம் வருது, சாமி இந்த செவம் பண்ணும்போது யார்கிட்ட சாமி செபிக்கிறது, பிதாட்ட செபிக்கிறதா, தூயாவிட்ட செபிக்கிறதா, இயேசுக்கிட்ட செபிக்கிறதா. கிறிஸ்து வழியாக நம்ம ஜெபிக்கிறோம் அவ்வளோதான். நீ அதுக்காக தந்தை கோச்சிக்க மாட்டார், தூயாவி கோச்சிக்க மாட்டார். நீ இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் தந்தையும் தூயாவியும் ஓடி வருவாங்க. தூயாவியானவரேன்னு கூப்பிட்டாலும் தந்தையும் மகனும் ஓடி வருவாங்க. ஏன்னா அவங்களாலேயே அவங்கள பிரிக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பிதா மட்டும்தான் இருக்கிறாரு, மகன் இல்லை, மகன் ஒரு மனுஷனாக வந்தார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது பைபிள் சொல்லுது அப்படின்னு அவங்க பெற்றுக்கொண்ட எங்கேயோ பெற்றுக்கொண்ட அடையாளத்தை வந்து சொன்னாங்க. பாருங்கள், எத்தனை இடத்துல கடவுள் தந்தை வந்து இவரே நண்பார்ந்த மகன், இவரே நண்பார்ந்த மகன்னு மகனை வெளிப்படுத்துகிறார், தந்தை வெளிப்படுத்துகிறார். தந்தைக்கு உருவம் கொடுக்க முடியல, ஆனால் மகன் வழியாக அந்த உருவத்தை கொடுத்து தன் திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. தந்தை மகன் சொல்கிறாரு, என்னை பார்த்தவன் என் தகப்பனை தந்தையை பார்த்தவையா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பார்த்த பிற்பாடு எப்படி தந்தையை பார்க்கல நீ சொல்ல முடியும் அப்படி, நானும் தந்தையும் ஒன்று தான் அப்படிங்கிறாரு. இவ்வளத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம், இந்த சந்தேகம் வருது. அதனால தான் ஒரு சபையார் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்படியெல்லாம் இவங்க இதை பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்கன்னு தான் பைபிளையே மாற்றிட்டாங்க. பைபிளையே மாற்றி எழுதி எங்கெல்லாம் மகனுடைய கேரக்டர் ஹைலைட் ஆகுதோ அதெல்லாம் டம்மி பண்ணி வச்சுட்டாங்க. தேவப்பிள்ளைகளை, இன்றைக்கு உலகம் நம்மை குழப்பி கொண்டிருக்கிற உலகத்தில் நீ எந்த விசுவாசத்தோடு ஓடி ஜெயிக்க போகிற? ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு செய்தி கொடுப்பார், ஒரு கையை பிடிச்சி கூப்பிடுவார். அகஸ்டினை கூப்பிட்டார், ஓடி வந்துட்டார். அவர் யூதாசையும் கூப்பிட்டார், யூதாஸ் இங்கிட்டு வராமல் அங்கிட்டு ஓடிட்டான். நீ எங்கிட்டு நிற்க போகிற? நமக்கு உதாரணங்கள் உண்டு, நிறைய உதாரணங்கள் உண்டு. இது யாருடைய தளத்தில் இருந்து யோசிக்கிற? இதுதான் ரொம்ப முக்கியம். யார் உனக்கு இன்டர்பிரட் பண்ணி கொடுக்குறா இந்த இறை செய்திகள் எல்லாம்? அப்போது இந்த தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிந்து பேசுகிறார். இயேசு விண்ணரசினுடைய அடையாளத்தை கொடுக்குறாரு. தந்தை தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் நிதர்சனமான ஒரு பெரிய ஒரு அவருடைய வலிமையெல்லாம் இரக்கமாக காட்டிட்டு கடைசி அவர் வார்த்தை வருது பாருங்க, நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அப்போ ஃபாதர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், பரலோகத்து மந்திரம் சொல்லுகிற பொழுது மீட்பரின் கட்டளையால் தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம், பயிற்சியும் கொடுத்துருக்கிறார் கடவுள். இதை ரெண்டு எதுக்கு சீடர்களோடு அவர் உயிர்த்தக்கு முன்னாடி இருந்தார், உயிர்த்த பிற்பாடு இருந்தார், எதுக்கு இருந்தார்? அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார் கடவுள். நான் தான் சொல்லுவேன், கோழி குஞ்சுகளுடைய உதாரணம், கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல் நானும் உன்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணினேன். இந்த அடையாளத்தை நம்ம எடுத்துக்கணும். கோழியை பார்ப்பீங்க கிராமத்துலலாம், இப்போ வர ஜெனரேஷனுக்கு கோழியே தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரிகிறதெல்லாம் ஒரே ஒரு கோழி தான், சிக்கன் 65 தான், பிராய்லர் கோழி தான் தெரியுது. அவுத்து விட்டால் அது ஓடக்கூட ஓடாது, அப்படியே கிடக்கும், அது பாவம். இன்றைக்கி ரியல் கோழி சிக்கன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹென், இந்த ஹென்னுங்கிறது கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது தன் குஞ்சுகளோடு அப்படியே வரும் பாருங்கள், ஜெ ஜெ ஜெயின்னு வரும். அது எந்த ஸ்கூலில் படிக்க வச்சிச்சின்னு தெரியாதுங்க. கூடையிலேருந்து இறக்கி விட்ட உடனேயும் கோழி குஞ்சுகளை கூட்டிகிட்டு வரும்போதே அதுங்க ஒரு லாங்குவேஜ் பேசிப்பாங்க, அம்மா லாங்குவேஜ் அதுங்களுக்கு அழகாக புரியும். அதுங்க போய் எங்கே கற்றுக்கிட்டாங்க? இது இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். அந்த உணவை பார்க்குற போது அது ஒரு சத்தம் கொடுக்கும், நல்லா ஒத்து பாருங்கள், இந்த கோழி. உடனே கோழி குஞ்செல்லாம் எங்கே நிற்கிறதெல்லாம் பறந்து வருவாங்க, அம்மா எதையோ கண்டுபிடிச்சிருச்சு நமக்காக அப்படின்னு வந்து சாப்பிடுவாங்க. அதே கோழி காகமும் பருந்து வந்துருச்சுன்னா ஒரு சத்தம் போடும், காக் அப்படின்னு பாருங்கள், காக்குன்னு ஒரு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்ட உடனேயும் இந்த கோழி குஞ்சுகள்லாம் எங்கே நிற்கிறத தெரியாதுங்க, ஓடி அந்த சக்கு சக்கு சக்குன்னு அம்மா ரெக்கைக்குள்ளே சொருவாங்க பாருங்கள். அந்த நேரம் அந்த தாய் என்ன செய்யும், அப்படியே ரெக்கையை அப்படி புஷ்ஷுன்னு வச்சுக்கும், ஒரு மாதிரி ஒரு ஊதி வச்சுக்கும் ஒரு மாதிரி, அந்த ரெக்கைக்குள்ளே போய் சக்கு சக்கு சக்குன்னு உள்ளே பூந்துருவாங்க. இது வந்து கோழி குஞ்சுகள் முட்டையிலேருந்து வந்த அரை மணி நேரத்தில் இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் இவங்க படித்தாங்க, இந்த உண்மையை நம்ம பார்க்குறோம். அந்த கோழி என்றைக்காவது ஓடி போய், இத்தனை வருஷத்தில் நானும் தான் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க, எத்தனை இந்த வருஷம் இத்தனை வருஷத்தில் எந்த கோழியாவது பேர் சொல்லி கூப்பிட்ருக்குதா, ஆல்பர்ட் வா, ஆரக்கசாமி வா, அடைக்கலை மேரி வா அப்படின்னு இழுத்து இழுத்து சொருவுதா? சொருவாது. நிற்கிற இடத்துலேருந்து நான் என் சத்தத்தை போடுவேன், என் சத்தத்தை கேட்டு என்னோட ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறவனா நான் காப்பாற்றிடுவேன், அவ்வளோதான். இதுதான் கடவுளுடைய அடையாளம். கடவுள் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் தன்னுடைய திட்டத்தை குறித்து பேசிட்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேருந்து பாருங்களேன், அவர் அரசர்கள் வழியாக பேசினார், இறைவாக்கினர்கள் வழியாக பேசினார், நீதித்தலைவர்கள் வழியாக பேசினார், எல்லார் வழியாகவும் அந்த மீட்பு திட்டத்தை அழகாக கொண்டு வந்து, அப்புறம் இயேசு கிறிஸ்து வழியாக மகன் வழியாக பேசினார், மகனை நம்ப முடியலாம் திருத்தூதர்கள் வழியாக பேசினார். எதையுமே நீ நம்பலை அப்படின்னா நமக்கு மண்டைக்குள்ளே இன்னொரு சத்தம் கேட்குது பாருங்களேன், அந்த சத்தத்தை தான் நான் நம்புவேன் அப்படின்னா நம்ம அழிந்து போயிடுவோம். அதனால தான் இந்த திரு அவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரு அவை உன்னை வலுவி போயிடாதபடி தன் பிள்ளைகளை கோழி குஞ்சுகளை எப்படி அந்த கோழி காப்பாற்றுகிறதோ அதே போல் காப்பாற்றி செல்வதற்கு தான் ஆண்டவர் இந்த திரு அவையை அவர் கொடுத்துட்டு போனார். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் இதெல்லாம். இதோ இந்த நாளில் கடவுள் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துகிறாருங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை அறிந்து கொள், ஆண்டவரை அறிந்து கொள். பழைய ஏற்பாட்டில் ஒரு சொல்லாடல் அடிக்கடி வரும், நோ தை லார்டு, நோ யுவர் காட், உன் கடவுள் யாருன்னு நீ அறிந்து கொள்ளணும். எரேமியா 31:34 இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார், ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். அப்போ இந்த தெய்வம் யாருங்கிற அறிந்து கொள்கிற போது இந்த அபிஷேகம் கிடைக்குது. இன்னைக்கு பல இடத்துல பைபிளில் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும், ஐ ஆம் யுவர் லார்ட் காட், ஐ ஆம் யுவர், நானே உன் ஆண்டவர், நானே உன்னை விடுவித்தேன். எதுக்கு இந்த ஐ ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், ஐ ஹூ ஹாவ் கிரியேட்டட் யூ, நானே நானேன்னு ஆண்டவர் சொல்வார். எதுக்குன்னா இந்த மனுக்குள்ளம் நான் யார் என்று அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி இந்த ஆண்டவரை அறியக்கூடிய பண்பில் தான் சற்று பிளவு ஏற்பட்டு இன்றைக்கி எதெல்லாம் ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியமோ அதெல்லாம் அறிந்து கொள்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அவன் சொன்னான், இவன் சொன்னான், எங்கே சொன்னால், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு பெரிய மனுஷர் சமீபத்தில் சொல்கிறாரு, இயேசு உயிர்க்கலைன்னு சொல்கிறாரு. அவருடைய ஆதாரத்தை எங்கேருந்து சொல்கிறாருன்னா, நான் வாட்ஸ்அப்பில் யூடியூப்லலாம் நிறைய பேர் போடுறாங்க, அதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்கேயே தெரியுது அந்த மனுஷனுடைய அறிவீனமான எண்ணம். பாருங்கள், ஆதாரம் எங்கே, எந்த ஆதாரத்துலேருந்து நீ எடுக்கிற? அப்போது இன்றைக்கி பிசாசு எதை வேணுமானாலும் போட்டு நம்மளை குழப்புறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறபடியாக நம்ம முயற்சிக்கணும், ஆண்டவர் யாருன்னு அறிந்து கொள்ளணும். சாலமணி ஞானம் 14:22 சொல்லுது பாருங்கள், கடவுளை பற்றிய அறிவில் மனிதர்கள் தவறியது மட்டுமன்றி, கடவுளை பற்றிய அறிவில் மனிதர்கள் தவறியது மட்டுமன்றி, அறியாமையால் பெரும் போராட்டத்தில் வாழ்கிறார்கள். இத்தகைய தீமைகளை அமைதி என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கி பிதாசுதன் பரிசுத்தாவின் போடுறோம், அதை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. பிதா கடவுளான்னா கடவுளுங்கிறான், சுதன் கடவுளான்னா கடவுளுங்கிறான், பரிசுத்தாவி கடவுளான்னா கடவுளுங்கிறான், அப்போ மூணு கடவுளானா, இல்லை இல்லை ஒரே கடவுளுங்கிறான் அப்படின்னு ஒருத்தர் சிரிக்கிறார். நமக்கு எது தேவையோ அதை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீ எதுக்கு நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து நீ வந்து இதை பேசணும்? அப்போது இந்த தெய்வத்தினுடைய நிலையை இழிவுபடுத்தி நீ வாழ்கிற நீனா, உன்னுடைய வாழ்வு பரிதாபத்திற்குரியதாய் மாறப்போகிறது. அதுதான் உண்மை. அப்போ அதை அறிய முடியாத நிலையில் நீ கடவுளுடைய ஒரு கான்செப்டை நீ டச் பண்ணுற. அப்போ தேவ பிள்ளைகள், இன்றைக்கி நாம் அவன் அறியாதவன் பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறத விட, அறிந்த நாம் என்ன செய்துட்ருக்குறோம்? என்ன கடவுளாக தெரியும், பிதாசுதன் பரிசுத்தாவி மூச்சுக்கு மூச்சு நம்ம போடுறோம், ஆனால் நம்மக்கிட்ட உன் கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுமா? அறியாத பிள்ளைகள் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், அவங்கள ஆண்டவர்கிட்ட விட்டுடுவோம், நாம் வந்து அவர்களை குறித்து கவலைப்படவும் இல்லை. ஏன்னா அவர்கள் அறியாத ஒன்றை பற்றி பேசுகிறாங்க, அறிந்திருக்கிற நம்மை குறித்து நம்ம பேசுவோமே. நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், இத்தனை வருடமாக நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. டு வி நோ ரியலி ஹூ இஸ் அவர் காட், ஹூ இஸ் யுவர் காட்? ஒரு சின்ன பிள்ளைங்க கேட்டகிசத்தில் போய் கேள்வி கேட்டோம், ஒருத்தனை எழுப்பி கேட்டேன், டேய் உனக்கு எத்தனை கடவுள்டா அப்படின்னு. 12 கடவுள் அப்படின்னா, 12 கடவுள் கேட்டகிசம் இதில் புதுநன்மை கிளாஸில். அப்போ பாருங்கள், நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோன்னா, எல்லாமே கடவுள், நமக்கு எல்லாமே கடவுள் அப்படின்னு இல்லை. இந்த கடவுளை பற்றிய அறிவு எபேசியர் 4:13 சொல்லுது, அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த பிதா சுதன் பரிசுத்தாவிங்கிற அந்த மூன்று அடையாளமும் ஒருமைப்பாட்டின் அடையாளம். அதனால தான் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம என்ன செய்யணும்னா ஒருமைப்பாட்டை அடையணும். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம், முதிர்ச்சி அடையணும். என் அன்பு பிள்ளைகள், இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த முதிர்ச்சி இல்லாத நிலையில் நம்ம என்ன செய்யணும், எதையாவது கேட்கலாம், இதுதான் என்னுடைய சரி, எங்கே கடவுள் இருக்காரு காட்டு, கடவுள் வந்து கையை பிடிச்சாரா? ஒரு பையன் வந்து கேட்டான், கடவுளுக்கு நான் பாவம் பண்ண போகிறேன்னு தெரியல சாமி, என் கையை வந்து பிடிக்க வேண்டியது தானே, ஏன் கையை பிடிக்காமல் உன்னை அமுச்சு விட்டு நீ பாவி பாவின்னு சொல்ல விட்டார்? அப்போது அவனுடைய கேள்வி என்ன, கடவுள் வந்து உடனே வந்து கையை பிடிக்கணும்? இல்லை, கடவுள் அப்படி செய்வதில்லை. கடவுள் இப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பித்தான் தன் பிள்ளைகளை அவர் அறிய பண்ணுகிறார். அவனுடைய அறிவு நிலையை அவர் அறிந்தவர். தேவ பிள்ளைகள், நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய அறிவில் வளரணும். கொலோசியர் 1:10 சொல்லுது, நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நற்செயல் செய்கிறாங்க நிறைய பேர், நற்செயல் செய்யிட்டு கதை கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு ஏழைக்கு சோறு போட்டேன், ஏழை சிரித்தான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன், நான் அவ்வளோதான், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் கடவுளை கும்பிட மாட்டேன், நத்திங் டு டூ வித் காட். இல்லை, வேதத்தினுடைய காரியம் பவுலடியார் சொல்கிறார் பாருங்கள், நீ நன்மை செய், எல்லாம் செய், அதுக்கு கடைசியில் என்ன செய், அது அனைத்தின் வழியாக கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். இந்த அருமையான வேலையில் நாம் ஆண்டவருடைய காரியம் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இன்றைய மூன்று வாசகத்தில் அதுக்கத்தான் ஆண்டவர் வழிகாட்டி இருக்கிறாரு. உனக்கு வார்த்தை இல்லையா, அதை பற்றி கவலைப்படாத, தூயாவி வார்த்தையை பார்த்து உன் ஜெபத்தை பரிசீலனை செய்கிறவர் அல்ல. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த கரிசமேட்டிக்கில் நீங்கள் இப்படி இப்படி கத்துறீங்களே, பரிசுத்தாவி அப்படி தான் சொல்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க, எங்களை கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எப்போ கரமுயர்த்தி உன் ஆண்டவரை வாயார அறிக்கை செய்யணுமோ அப்போ உனக்கு அறிக்கை செய்ய தெரியணும். எப்போ வாயை மூடிக்கிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி உட்காரணுமோ அப்போ உட்காரவும் உனக்கு தெரியணும். இது ரெண்டுக்கும் நீ தயாராக இல்லைன்னா, தெரியலன்னா, யூ ஆர் லேக்கிங் சம்திங். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு அமைதியாக ஜெபிக்கிறவங்களுடைய அந்த மிஸ்டிக்கல் வே ஆஃப் ப்ரேயர்னு சொல்லுவோம், அவங்க கண்ணை மூடி உட்கார்ந்தாங்கன்னா, அவிலா தெரசம்மா, ஜான் ஆஃப் த கிராஸ், இவங்கெல்லாம் மிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்ன, கண்ணை மூடி உட்கார்ந்தாங்கன்னா போதும், வார்த்தையெல்லாம் கிடையாது, ஆண்டவரும் பார்ப்பாங்க. இதுதான் ஆழமான ப்ரேயர். இந்த ஆழமான ப்ரேயருக்குள்ளேயும் போக தெரியணும். அதே சமயம் என் ஆண்டவர் யார் என்று யாராவது கேட்குற போது, என் ஆண்டவரே மீட்பர் என்று வாயார அறிக்கையிடமும் உனக்கு தெரியணும். நான் அப்போ வந்து வாயை மூடிப்பேன். ஏன்னா பேதுரு போல் எங்கே வாயை திறந்தா என்னை எல்லாரும் காட்டி கொடுத்துருவாங்க, என் உயிர் போயிடும், என் சொத்து போயிடும், என்னுடைய வேலைவாய்ப்பு போயிடும், நான் கிறிஸ்தவன் என்று அறிக்கை செய்தால் வேலைவாய்ப்பு போயிடும். அதனால் கிறிஸ்தவன் என்கிற ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீன்னா, அதற்கு நீ ஆண்டவரை சாராத பிள்ளையாக வாழ்ந்து விட்டு செல்வது நலம். நான் சென்னையில் படித்து கொண்டிருந்த பொழுது நான் மிகவும் வியப்புற்ற ஒரு காரியம், அங்கே ஒரு சின்ன கிராமம், அது பன்ருட்டி என்ற ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்தில் எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு இல்லம், எல்லாம் ஏழைங்க தான். அங்கே ஒருத்தருடைய வீட்டுக்கு நான் போய் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். சின்ன வயசு, திருமணமாகி ஒரு கை குழந்தை இருக்குது, அடுத்த பிள்ளை வயிற்றில் இருந்துச்சு. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். அந்த சகோதரருக்கு சொன்னார், எனக்கு போலீஸ் ட்ரைனிங்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு ஃபாதர். நான் எல்லா ட்ரைனிங்கும் முடித்து எல்லா ட்ரையல்ஸும் முடித்தாச்சு, ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஆஃபீஸரோட போய் நாங்கள் ஃபைனல் இன்டர்வியூ, அதோடு எனக்கு அப்பாயின்மெண்ட்டு சைன் ஆக போகுது. அந்த இடத்துல அவர் என்னுடைய ஏதோ ஒரு பாயிண்டில் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு, நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி. அவர் கேட்டாரு, ஆர் யூ கிறிஸ்டின், நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம், நான் கிறிஸ்தவன் அப்படின்னேன். இல்லை, நீங்கள் கிறிஸ்தவன் அப்படிங்கிற அடையாளத்தை மறைச்சிட்டிங்கன்னா, இந்த பேரை வந்து மாற்றிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னா நாங்கள் இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா கோட்டாவில் அது வராது. நீங்கள் ஹிந்துன்னு சொல்லி இந்த வேலையை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு வந்தாராம். அப்படி அந்த வேலையை நான் பெற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை சார், நான் கிறிஸ்தவனாகவே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஒரு கல் குவாரியில் வேலை செய்வதாக சொன்னார். இது நடந்து பல வருடங்களானது, இன்றைக்கும் இந்த சம்பவம் என் நெஞ்சில் நிற்கிறது. அவர் தான் சாட்சியான ஒரு மனுஷன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சாட்சியம் தூயாவி பாருங்க, பெருமூச்சிகளுக்கு விடை சொல்கிறவர். அந்த தூயாவியாருடைய மனநிலையை அவர் என்ன செய்கிறார், உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூயாவியாரின் மனநிலையை அறிவார். அப்போ தூயாவி எனக்குள்ளே இருந்ததுன்னா என் கடவுள் என் மனநிலையை அறிவார். தேவ பிள்ளைகள், இதுக்கு தான் தூயாவிகிட்ட நம்ம ஜெபிக்க சொல்கிறோம். ஏதோ ஆண்டவருக்காக எதை இழப்பது, இந்த விண்ணரசு விண்ணரசு விண்ணரசுன்னு இயேசுசாமி சொல்லி கடைசியில் விளக்கம் கொடுக்குறாரு. பாருங்கள், நல்ல விதைனா எது, யார் விதைக்கிறா, அதில் பாருங்கள் கடைசியில் அழகாக இயேசு சொல்கிறாரு. அந்த களைகளை விதைச்சிட்டு, களைகள் விதைக்கப்பட்டாயிடுச்சு. அவர் சொல்கிறார், அந்த வேலைக்காரன்லாம் சொல்கிறான், நாங்கள் போய் களையை பிடுங்கிட்டு வந்துடுறோம். பாருங்கள், எந்த விவசாயியாவது இந்த தவறு செய்வானா, களையை அப்பப்போ பிடுங்கிடுவாங்க, அது வளர வளர களையை பிடுங்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா அது பயிரை வளர விடாது. இது எல்லா விவசாயிக்கும் தெரியும், விவசாயம் தெரிந்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த களையை பறிக்காதீங்க, அதை வளர விடுங்க. இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. இதில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பாருங்கள், ஆண்டவர் விளக்கி சொல்கிறாரு, நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள், அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை, அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். இதில் நான் ஒரு விதையை பார்க்குறேன், இதில் ஒரு விந்தை இருக்கிறது. என்ன தெரியுமா, ஏன் கடவுள் அந்த களைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா, வயலில் விதைக்கப்பட்ட களைகள் ஒரு நாளும் நல்ல விதைகளாக மாற முடியாது. ஆனால் ஆண்டவர் படைத்த மனிதனாயிருக்கிற நீ ஒருவேளை களையாக மாறிப்போயிருந்தீன்னா, மீண்டும் உன்னுடைய நிலையை நீ உணர்ந்து, ஆண்டவரே இதோ நான் உன்னுடைய பிள்ளை வந்திருக்கிறேன் என்று நீ உணர்ந்து வந்தீன்னா உன்னால் நல்ல விதையாக நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கிற ஒரு செடியாக மாற முடியும். மனிதனுடைய பிறப்பின் அதிசயம் அது, விளைச்சலின் பிறப்பின் அதிசயம் அது அல்ல. அது கலை, கலைதான் இறுதி வரைக்கும். ஆனால் மனுஷனில் தான் கலையாக இருக்கிறவன் கூட விதை நல்ல விதையாக மாற, நல்ல விளைச்சல் நிலமாக நல்ல விளைச்சலை கொடுக்கிற அந்த செடியாக மாற முடியும். ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்குள்ளே வச்சிருக்கிறார். யூதாசுக்கு கடைசி வரை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த ஊதாரி மைந்தன் கடைசி வரை வாய்ப்பு, இதோ அவனுக்கு பன்றிகளை மேய்க்கிற நேரத்தில் கூட அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஓடி வந்துட்டான். அப்பாட்ட கலையாக இருந்தவன் நல்ல விதையாய் மாறிப்போனான். பாருங்களேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் பெயர் சொல்லி அழைத்து கொண்டே இருக்கிறார். விண்ணரசுக்குள்ளே வா, நல்ல விதையாய் நில்லு, எனக்கு விளைச்சலிலே நீ கவலைப்படாத. ஆண்டவர் உன்னுடைய விளைச்சலை பல மடங்கு அபிஷேகமாய் மாற்றப்போகிறார். அந்த நிலையினுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்று அவர் வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். நீங்களும் நானும் கதிரவனைப் போல மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த நாளில் ஆண்டவருடைய இரக்கத்தின் குணம். முதல் வாசகம், தூயாவி உனக்காக உதவி செய்ய காத்திருக்கிறார். நற்செய்தி வாசகம், நீ விண்ணரசுக்கான தலமாக மாறணும், விண்ணரசின் அடையாளமாக மாறணும், நல்ல விதையாக மாறணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, செயல்பட வேண்டியது உங்களுடைய என்னுடைய சவால். சிந்திப்போம், எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, சிந்தனையின்படி, அவர் கற்றுக் கொடுக்கிற படிப்பினையின்படி நீங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்து அவருடைய மாட்சியில் பங்கு பெற உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you.
நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவில் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொரு